الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله. عن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال ما عمل آدمي من عمل يوم النهار أحب إلى الله من إحراق الدم وإنه لتأتي يوم القيامة في فرشه بقرونها وأشعارها وأظفارها وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع من الأرض فتيبوا بها نفسا رواه ابن ماجہ والترمذی. എല്ലാ പുകളും പുകഴ്ചികളും ഏകവല്ലനും സർവശക്തനുമാകിയ അല്ലാഹ് ഒരുവനുക്ക് ഉരിത്താകട്ടും. അൽഹംദുലില്ലാ, ശാന്തിയും സമാധാനവും മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതിലും അന്നവർകളിന് വാഴ്ക്കൈ വഴിമുറകളെ പിൻപറ്റി വാഴ്ന്ന സഹാബാക്കൾ അവർകളെ തുടർന്നവർകൾ ചേർന്നവർകൾ அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் மேலான கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளிவாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதம், அதாவது காதாவுடைய இந்த மாதம், அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாவினால் மதிப்பு கொடுக்கப்பட்ட, இஸ்லாத்திற்கு முன்னாலே ஜாஹிலியத் என்ற அறியாமை காலத்தில் கூட இந்த மாதம் மக்களால் கண்ணியமான மாதமாக கருதப்பட்டது. அடுத்து இதை அடுத்து வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதமும் மிக சங்கையான மாதமாக இன்று நாம் பார்ப்பது போன்ற ஹஜ்ஜுடைய கடமைகள் இல்லாவிட்டாலும் கூட, அல்லாஹ்வுடைய கோபங்களை இழுத்து வரக்கூடிய முறையில் ஹஜ்ஜுடைய கடமைகளை ஜாஹிலியத்துடைய மக்கள் மேற்கொண்டாலும் கூட அவர்கள் இந்த மாதத்திற்கு கௌரவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வும் இந்த மாதத்தை தன்னுடைய மேலான திருமறையில் கௌரவமான கண்ணியமான மதிப்பளிக்கப்பட வேண்டிய இரத்தங்கள் ஓட்டப்படுவது விரும்பாத மாதமாக அல்லாஹாக்கியிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான மாதத்தை ஒரு பெரும் நோக்கோடு, அல்லாஹ்வுடைய மேலான மாளிகை முதல் ஆலயம் காபா ஷரீஃபை செல்லக்கூடியவர்கள் ஒரு மேலான நோக்கத்தோடு அந்த மண்ணை மிதித்து திரும்ப தன்னுடைய மண்ணை வந்து மிதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனாலேதான் ஹஜ்ஜுடைய கடமைகள் சுமாராக 8-9 தினங்கள் அங்கிருக்கக்கூடிய அடையாளங்கள், அங்கிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு படிப்பினை கொடுக்கக்கூடிய, அங்கு அமைந்திருக்கக்கூடிய மலைகள், மண்மலை குன்றுகள், இவைகளை எல்லாம் மனிதன் தரிசிக்கும் போது எப்படிப்பட்ட உளப்பாங்கோடு அவைகளை செய்ய வேண்டும் என்பதை ஒரு வார காலங்களுக்கு மேலாக அங்கிருந்து மனிதர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த கடமைகளுக்கும் இல்லாத நீண்ட நாட்களை அல்லாஹு தஆலா அந்த கடமைக்கு கொடுத்திருக்கிறான். வேற எந்த கடமைக்கும் கொடுக்காத கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் அல்லாஹு தஆலா அந்த கடமைக்கு கொடுத்திருக்கிறான். நோன்பாளியாக இருக்கின்ற ஒரு மனிதர் கூட தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம் இரவுடைய வேளைகளிலே. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஆலயத்தை நோக்கி நான் புறப்படுகிறேன், இது என்னுடைய ஹஜ்ஜு, இது என்னுடைய உம்ரா என்று உளமாற நீயத்தை வைத்து விடுகிறாரோ, எண்ணம் கொண்டு விடுகிறாரோ, அதிலிருந்து அவருடைய கடமைகளை, சொல்லப்பட்ட சில கடமைகளை முடிக்கின்ற வரை அவர் தன்னுடைய மனைவியின் பால் இச்சை பார்வை கொண்டு பார்ப்பதையும் இஸ்லாம் தடுக்கிறது. ஆக இப்படியெல்லாம் விதிமுறைகள் மிக ஏராளமாக இருக்கிறது என்றால், அந்த மண்ணுக்கு சென்று வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக திரும்பி வரும் பொழுது பரிசுத்தவான்களாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக நியத்து வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றும் என்று அவாவோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் சார்பாக, உலகத்திலே இருக்கின்ற அனைத்து முஸ்லீம்களின் சார்பாகவும், குறிப்பாக நாம் பிறந்த நம்முடைய கிராமம், நாம் வாழ்ந்த நம்முடைய ஊர், நாம் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய முஸ்லீம்கள் சார்பாக அவர்கள் தூதுவர்களாக அல்லாஹ்வின்பால் அழைக்கப்படுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், உங்களுடைய ஊரிலிருந்து ஒரு ஹாஜியானவர் அல்லது உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்தோடு செல்லுகின்ற ஒரு உம்ராவுக்காக செல்பவர், அவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அடைய செல்வாரே ஆனால் அவர் உங்களின் சார்பாக தூதுவராக செல்கிறார். எனவே அவரிடத்திலே நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள், அவருடைய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவரிடத்திலே உங்களுக்காக பிழை பொறுக்க தேட சொல்லுங்கள், அவர் பிழை பொறுக்க தேடுவாரே ஆனால் அல்லாஹ் அவருடைய பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடியார்களுக்கு வாங்கி கொடுக்கின்ற சிறப்பம்சங்களை கொண்ட தங்கையான இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா நாம் இருக்கின்ற பூமியில் இருந்து கொண்டே எல்லோரும் வசதி படைத்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், ஏன் திட்டமிட்டால் ஒரு ஏழைக்கும் கூட அல்லாஹ்வுடைய மேலான நெருக்கத்தை வானத்தின்பால் வானத்தின்பால் அல்லாஹ்விற்கு அனுப்பி வைக்கின்ற சில அமல்களின் ஊடாக அல்லாஹ்வுடைய பார்வையை தன்பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய சில கடவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, உலுஹியா என்று சொல்லக்கூடிய அல்லாவிற்காக என்று அல்லாவுடைய மேலான அருளை வேண்டி அல்லாவுடைய திருப்தியை மட்டும் நாடி அல்லாவிற்காக கொடுக்கப்படுகின்ற அந்த உயிர் பிராணியினுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, உலுஹியா என்பது அதை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். உலக நடைமுறையில் கூட மனிதர்களுக்கு குர்பானி என்பது பல்வேறுபட்ட விடயங்களில் மனிதர்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஒரு மருந்தாக, ஒரு பாதுகாப்பு வலயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை விரும்பி இருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதர் நேர்ச்சி செய்யும் பொழுது ஒரு குர்பானி பிராணியை நேர்ச்சி செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். நேர்ச்சி செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். நேர்ச்சியிலே ஆக சிறந்த நேர்ச்சியாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்புகிறான். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது அல்லது நம்முடைய சிரம கஷ்டங்கள் ஒன்று தீராது, அது எத்தனையோ விதமான நம்முடைய மனதில் சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நாம் அந்த சங்கடத்திலிருந்து விடுபடுவதற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய உறவுகளுடைய நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக, அல்லது பலர்களை நாம் பார்க்கலாம், குழந்தைகள் அவர்களுக்கு கிடைக்கும், ஆனால் அந்த குழந்தை ஒரு முழு வடிவத்திலான குழந்தையாக வெளிவருவதற்கு முன்னால் கருவிலே சிதைந்து போகிறது. அப்படி என்றால் தனக்கு ஒரு ஆரோக்கியமான, தன்னுடைய பேரை பூமிக்கு மேலால் உச்சரிக்கின்ற, தன்னுடைய வாரிசு எனும் தனக்குரிய ஒரு அனந்தர பொருளாக அந்த குழந்தை ஒன்று வர வேண்டுமே என்ற இயக்கத்தில் எல்லாம் எத்தனையோ பேர்கள் நேர்ச்சி செய்வார்கள். இந்த நேர்ச்சிகளில் எல்லாம் குர்பானி என்று வைக்கக்கூடிய ஒரு உயிர் பிராணியை அல்லாவிற்காக கொடுப்பேன் என்று வைக்கப்படக்கூடிய அந்த நேர்ச்சியானது அது அல்லாவிடத்திலே மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. அதனாலே நோய் நிவாரணியாக இருந்தாலும் சரி, ஒருவர் தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக இருக்கக்கூடிய பல விடயங்களை அடைந்து கொள்வதற்கு என்ன விடயங்கள் முட்டுக்கட்டையாக, தடையாக, இடைஞ்சலாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் அகன்று போக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு யாராவது இந்த குர்பானியை கொடுப்பாரே ஆனால், நேர்ச்சி செய்வாரே ஆனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு விடையளிக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நேர்ச்சை நாம் செய்யும் போது கூட அது நடந்தால் செய்வோம் என்பதை விட நேர்ச்சை என்று செய்து அது நடப்பதற்கு முன்னால் நிறைவேற்றி விடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விடத்திலே அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கடனாக ஒரு பொருளை கேட்பதை போல, நீ கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இந்த விடயத்தை செய்வோம் என்பது போல இல்லாமல், நான் செய்து விடுகிறேன், என்னுடைய ரப்பே என்னுடைய தேவையை பூர்த்தி செய் என்று யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இன்னும் மிகப்பெரிய மகத்தான கூலிகள் இருக்கிறது. உதாரணமாக நாம் நம்முடைய குழந்தைக்கு நோய்வாய் ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக நம்முடைய குழந்தை ஆகிவிட்டது, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தை சுகதேகியாக, அவள் ஏற்கனவே இருந்தவள் போன்று நம்மோடு அவள் திரும்ப வீட்டிலே சந்தோஷமாக நோயற்றவளாக இருப்பாளே ஆனால், அப்படி ஒரு நிலை உண்டானால் நாம் இன்ன பிராணியை குர்பானி செய்வோம் என்று நாம் நேர்ச்சி செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நோய் மாறுவரை பார்த்திருக்காமல் அந்த குழந்தை திரும்ப நம்முடைய வீடு வந்து சேர்ந்து நம்மோடு சந்தோஷமாக இருக்குவரை எதிர்பார்த்திருக்காமல் யார் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி விடுகிறார்களோ அல்லாஹ் அதற்கு இன்னும் நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை அறுத்து பலியிட்டு அதை அல்லாவிற்காக அடியார்களுக்கிடையிலே பங்கு வைத்து அவர்களை புசிக்க வைப்பது என்பது அல்லாவிற்கு மிக விருப்பமான அமலாக இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் நம்மை நோக்கி உலுகியா வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உலுகியா என்பது செல்வம் படைத்தவர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. உலுகியா என்பது அல்லாவிற்கு எப்படிப்பட்ட கூலிகளை வைத்திருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு பிராணியை அவன் குர்பானி செய்கின்றான், ஒரு பிராணியை அல்லாவிற்காக அவன் அறுத்து பலி கொடுக்கின்றான். அந்த உலுகியாவுடைய காலத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை அணுகி, சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு உள்வாங்கப்பட்ட பிராணியாக அது இருக்க, அந்த குறித்த காலத்தில் அறுக்கப்படுமேயானால் அது மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், அதனுடைய மேனியிலே எத்தனை உரோமங்கள் முடிகள் இருக்கிறதோ அத்தனை உரோமங்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை எழுதுகிறான், ஒரு பாவம் மன்னிக்கின்றான், ஒரு அந்தஸ்தினை உயர்த்துகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை கியாமத்துடைய நாளிலே அந்த கழுத்திலிருந்து அறுக்கப்பட்ட அந்த இரத்தமும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே நாளை இவருடைய நல்லமல்களின் கராத்திலே நெருக்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அதனுடைய குறைகளை நாம் வீசிவிட்டோம், அதனுடைய கழிவு பொருட்களை நாம் வீசிவிட்டோம், அதனுடைய சாப்பிட உண்ண முடியாத, உண்ண தடுக்கப்பட்ட, உண்ண நாம் விரும்பப்படாத பொருட்களை எல்லாம் வீசிவிட்டோம். அவைகளையும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கொண்டுவர செய்து நம்முடைய அமல்களின் தராசிலே வைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் உலுகியா என்பது அவ்வளவு பெரிய நன்மைகளை வாங்கி கொடுக்கக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபு ஹுரைரா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இப்னு மாஜா திருமிதி போன்ற ஹதீஸ் ஷரீஃபுகளிலே இந்த ஹதீஸ் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில ஆதமியும் மின் அமலி யௌமின் நஹார் யௌமின் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகி தம். ஒரு அடியான் அந்த பெருநாளுடைய நாளான குறை பத்திலே ஒரு அடியான் செய்கின்ற எல்லா அமல்களை விட, அல்லாஹ்வுடைய அடியான் விரும்பி செய்கின்ற எல்லா அமல்களை விட அல்லாவிற்கு விருப்பமான அமல் எது தெரியுமா? அன்றைய தினத்தில் அவர் தன்னுடைய குர்பானி பிராணியை அறுத்து அதன் இரத்தத்தை ஓட்ட செய்வதே அல்லாவிற்கு மிக விருப்பமான அமல் என்று சொல்லுகிறார்கள். சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்களோ, அந்த மேலான ஆலயத்திற்கு சென்று விட்டார்களோ, அவர்களுக்கு அன்றைய நாள் நம்முடைய நாட்டோடு நாம் ஒப்பீடு செய்யும் பொழுது பெரும்பாலும் அவர்களுக்கு நம்முடைய பெருநாளுடைய நாள் அவர்களுக்கு பெருநாளுடைய நாளாக அமைவதில்லை. அது அவர்களுக்கு முந்தைய நாளாக இருக்கும். நமக்கு அடுத்த நாள் தான் நம்முடைய பிறை தென்படுவதால் நாம் அந்த பெருநாளை அடுத்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் அவர்கள் அன்றைய நாளில் என்னென்ன அமல்களை எல்லாம் அவர்கள் அந்த புனிதமான பூமியிலே புண்ணிய ஸ்தலத்திலே செய்கிறார்களோ, அவர்களுக்கு கொடுக்கப்படும் கூலியை விட தன்னுடைய கிராமத்திலிருந்து செய்கின்ற அவர்களுக்கு கூலிகள் வெகுவாக வழங்கப்படும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்தஸ்தே ஒரு ஹாஜியுடைய அந்தஸ்திற்கு வர முடியாது. அந்த ஆலயத்திலே நடந்து திரிகின்ற ஒரு ஹாஜியுடைய கண்ணியத்திற்கு ஈடாக யாருக்கும் கண்ணியம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் கூலி என்று வரும் பொழுது அல்லாஹ் நாடி இருக்கின்ற, அல்லாஹ் விரும்புகின்ற அந்த கடமையை இவர் நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் அதிகமான ஹாஜிகளுக்கு அன்றைய நாளில் குர்பானி கொடுக்க கிடைப்பதில்லை. குறிப்பாக அதுவும் நாம் இருக்கின்ற இந்த காலத்திலே அதிகமானவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்திலே அவர்களுடைய உலுகியாக்களை அவர்கள் நிறைவு செய்து கொள்ள மாட்டார்கள். இரண்டு, அவர்கள் அந்த குர்பானியை நிறைவு செய்தாலும் அதிகமான ஹாஜிகள் அங்கு, அதாவது அந்த குர்பானி பிராணிகள் அறுக்கப்படுகின்ற அந்த அறுக்கும் இடத்திற்கு செல்வதும் கிடையாது. அவர்கள் பெங்குகளிலோ அல்லது வேறு ஏதாவது ஏஜென்ட்களிலோ அதனுடைய பணங்களை கட்டுவார்கள். அந்த பணத்திற்கு ஏற்ப அங்காரே உபியா பிராணி அல்லது அவர்களுடைய கடமையான அந்த குர்பானி பிராணி அறுக்கப்பட்டு போகவே ஒழிய நேரடியாக செல்பவர்கள் குறைவாக இருப்பார்கள். அந்த இடத்தில் நேரடியாக சென்று பார்வையிட்டு அறுப்பது என்பதும் சாதாரணமான உளநிலை உள்ளவர்களுக்கு அது பொருத்தமாகவும் இருக்காது. அப்படி நாம் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, இன்றைய நாளில் என்னுடைய ரப்பு அடியார்கள் செய்கின்ற அமல்களில் எல்லாம் இந்த உலுகியாவை மிக முக்கியமான அமலாக கண்காணிக்கிறான்,
அதற்கான கூலிகள் என்னுடைய மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக, என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக இவ்வளவு பெரிய மகத்தான கூலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய ஹதீஸை மெய்ப்படுத்தும் அடிப்படையிலே, அவர்களின் ஹதீஸையினுடைய வாழ்நாளிலே அமல் செய்யும் அந்த மேலான எண்ணத்தோடு ஒரு அடியான் தான் பிறந்த பூமியிலே தன்னுடைய கையாலே கட்டி கொண்டு பேணப்பட்ட அடிப்படையிலே அந்த மிருகத்திற்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான கௌரவங்களும் கொடுக்கப்பட்டு அந்த குர்பானி பிராணி அறுக்கப்படுமேயானால் அன்றைய நாள் ஒரு ஹாஜியானவர் அந்த மேலான தான் இருக்கின்ற அந்த பூமியில் செய்கின்ற அமல்களை விட சிறந்த கூலியை இங்கிருப்பவர் பெற்றுக் கொள்ளலாம் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் நம்மை சேர்ந்த எல்லோருக்கும் இது சாத்தியமானதாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே இங்கு நாம் பார்க்கலாம், சாதாரணமான நடுத்தர வர்க்கத்தினர்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த கூட்டு குர்பானிகளை நாம் கொடுக்கிறோம். கூட்டு குர்பானிகள் என்பது ஒரு மாட்டை ஏழு பேர் சேர்ந்து இரண்டு வருடங்கள் பூர்த்தியான அந்த மாட்டுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்பார்ந்தவர்களே, ஒரு மாட்டை கொடுப்பதற்கு 7-8000 ரூபாய்கள் சாதாரணமாக போதும். 7-8000 ரூபாய்கள் என்பது அன்பார்ந்தவர்களே இன்று சாதாரணமாக நாம் பார்க்கலாம். நமது சமூகத்தை சேர்ந்த நடுத்தர வர்க்கத்தினர்களும் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்காக கொடுக்கின்ற வாகனத்தினுடைய கூலியின் அளவாகவும் இருக்கலாம். ஒரு மாதத்திற்கு தன்னுடைய பிள்ளை, ஒரு மாதம் என்றால் 23 அல்லது 24 நாட்கள் அல்லது 25 நாட்கள் என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு சென்று வருவதற்காக நான் வாகனத்திற்கு கொடுக்கின்ற கூலியே அது 6-7-8000 ரூபாயாக முடிந்து விடுகிறது. அதை ஒரே அதாவது வருடத்தில் ஒரே ஒரு தடவைதான் நான் அதை செய்ய போகிறேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே இந்த குர்பானி நிறைவேற்றப்படுமே ஆனால் அவர்களுக்கு மகத்தான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்கள், இது ஒரு சிரமமான விஷயம் அல்ல. பெண்களுக்கும் இது ஒரு எளிமையான இலகுவான வழிகாட்டல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டிலே ஒரு முட்டியை வைத்துக் கொள்வது, அதிலே நாளாந்தம் அன்பார்ந்தவர்களே ஒரு 50 ரூபாயோ 60 ரூபாயோ சேர்த்து வரும் பொழுது அன்பார்ந்தவர்களே அது தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய தினத்தை அன்னைக்கும் காலத்திலே உலகையா கொடுக்கும் அளவிற்கு 13, 14, 4000, 5000 ரூபாய்களை அது இலகுவாக எட்டிவிடக்கூடியதாக இருக்காது. 50 ரூபாய் என்பது அன்பார்ந்தவர்களே ஒரு ராத்தல் பான் வாங்க முடியும். நாம் அதாவது யாருடைய உள்ளங்களை புண்படுத்துவதற்காக அல்ல. இன்று பாருங்கள், சிகரெட் பத்த வைக்கிறார்கள், 28 அல்லது 30 ரூபாய்கள் கொடுத்து பத்தி முடித்து விடுகிறார்கள். 2 சிகரெட்டுடைய பணத்தை ஒரு நாளைக்கு ஒருவர் சேர்ப்பார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அது எவ்வளவு பெரிதாக ஆகிவிடும். அதனால் சிகரெட் குடிப்பது சரி என்று நாம் சொல்லவில்லை. அதை குடித்தவர்கள் நேரடியாக வேறு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டும் நாம் சொல்லவில்லை. இது சேமிப்பதற்கான இலகுவான வழிகளை நாம் சொல்லுகிறோம். அன்பார்ந்த நாம் சிகரெட் என்று சொன்னதால் நாம் சொல்லுகிறோம், அது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வான். வழக்கம் உள்ளவர்கள் விட்டு விடுங்கள். எதுவரை என்றால் உங்களுக்கு தெரியும், சமீபத்திலே நீங்கள் ஆட்டிக்கலை பார்த்திருப்பீர்கள். சென்ற மாதத்திற்கு முந்தின மாதத்திலே சிகரெட் பிடிப்பதனால் அவர்களுடைய 6 தலைமுறைகளுக்கு அவருடைய கலன்களில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய கிருமிகள் 6 தலைமுறைகளுக்கு தொத்தி செல்கிறது என்று ஒரு வைத்தியம் எழுதியிருக்கிறார். 6 தலைமுறைகளுக்கு அவருடைய அந்த சிகரெட் பாவையாளருடைய அந்த புகைத்தலின் ஊடாக, அந்த புகையின் ஊடாக உள்வாங்கப்படுகின்ற அந்த கிருமியுடைய தாக்கம் அவருடைய உடலூடாக சென்று விந்தணுக்களிலே சென்று அது தன்னுடைய குழந்தை என்று அது 6 தலைமுறைகளை தாக்குகிறது என்று எழுதியிருக்கிறார். அன்பார்ந்த அப்படியெல்லாம் உயிர் கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை நாம் விட்டு விடாமல் இருப்பது என்பது அன்பார்ந்தவர்களே, அது சில வேளைகளிலே தற்கொலைக்கு சமனான ஒன்றாக இருக்கலாம். அதுவும் இவர் மட்டும் குடித்திருக்கிறார். பிந்தி வந்த 6-7 தலைமுறைகள் குடிக்காமல் இருந்தால்தான் அப்படி. அல்லது இவர் குடிக்கிறார், இவரை பார்த்து பிள்ளைகள் சிகரெட் குடிக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் குடிக்கிறார்கள் என்றால் அது அங்கிருந்து இன்னும் 5-6 தலைமுறைகளாக அது தொடரலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று நாம் எத்தனையோ விடயங்கள் வைத்தியர்களை நம்பி செய்கிறோம். ஏன் இதில் மட்டும் நாம் வைத்தியர்களுக்கு கட்டுப்படுவதில்லை. எத்தனையோ விடயங்கள் நாம் செய்கிறோம் வைத்தியர்களுக்கு ஆலோசனைகளை கேட்டு. அவர்கள் கடலிலே குதிக்கின்றால் குதிக்கவும் நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய இந்த கோட்டையிலே சென்று பார்த்தால் தெரியும், அன்பார்ந்தவர்களே, பரந்த அணிந்த பெண்களும் கூட 3.5 மணிகளுக்கு நடக்க தொடங்கி விடுகிறார்கள். ஓடுகிறார்கள், பாய்கிறார்கள், கைகளை கால்களை நீட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். ஏன் வைத்தியர்கள் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள், கொலஸ்ட்ரால் குறைவதற்காக, அது கூடுவதற்காக, இது குறைவதற்காக, அது இல்லாமல் போவதற்காக என்று சொல்ல அந்த ஆலோசனைகளை கேட்டு அன்பார்ந்தவர்களே, தஹஜ்ஜுத்தும் பாரமான நாம் அந்த தஹஜ்ஜுத்திற்கு முன்னால் உள்ள நேரத்திலே நம்முடைய வீடுகளுக்கு இருந்து வெளியே வெகு தூரம் சென்று நாம் நம்முடைய உடல் பாதுகாப்புக்காக எத்தனையோ விடயங்களை மேற்கொள்கிறோம் என்றால் அன்பார்ந்த இதற்காக நாம் ஏன் அப்படி செய்யக்கூடாது? ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே சேமிப்பு முறைகளின் ஊடாக நாமும் நம்முடைய பெண்களும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த உறுதியாக்களை நாம் நிறைவு செய்யலாம். அந்த தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அன்றைய நாளில் ஒரு மனிதன் செய்கின்ற எல்லா அமல்களை விட அல்லாஹ்விற்காக என்று குர்பானி கொடுத்து இரத்தத்தை ஓட்டுகின்ற அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அஹப் மிக பிரியமானதாக இருக்கிறது, மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், வைன்னஹு லதஅதி யௌமல் கியாமத்தி ஃபி ஃபுருஷிஹா பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅலஃபாரிஹா. நாளை கியாமத்திலே நாளிலே அவர் அறுத்து கொடுத்த அந்த பிராணியானது அதன் மாமிசத்தை சுமந்து வருவதோடு சேர்த்து எதுவரை என்றால் மக்கள் இது உணவுக்கு உதவாது என்று வீசிவிட்டார்கள், அறுத்து அவைகளை எல்லாம் புதைத்து விட்டார்கள், அது மனிதர்கள் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல என்று யாருக்கும் பங்கு வைக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனாலும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என்னுடைய அடியான் இந்த முழுமையான பிராணியை அறுத்திருக்கிறான், எனவே நான் அவனுக்கு முழுமையான கூலி கொடுப்பேன் என்ற தோரணையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவனுடைய கொம்புகள் உட்பட அவனுடைய கொம்புகளோடு சேர்த்து அவனுடைய குறைகளோடு சேர்த்து, குறைகள் என்றால் காலில் இருக்கக்கூடிய நகம் போன்ற அந்த பொருள்களோடு சேர்த்து அவனுடைய முடிகளும் சேர்த்து அவருக்காக வேண்டிய கியாமத்துடைய நாளையில் கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வைன தம அவனுடைய இரத்தமாகிறது, லயக்கவு மினல்லாஹி மக்கானின் கவுலா யக்கா மினல் அர்ல். ஒரு மனிதன் பூமியிலே வைத்து அந்த குர்பானி கொடுக்கின்றான், அதாவது அந்த அவனுடைய கழுத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அன்பார்ந்தவர்களே எத்தனை தூரம் இருக்கும், ஆக கூடினால் 3-4 இஞ்சி தான் இருக்கும், அரை அடி கூட இருக்க மாட்டாது. அந்த அளவிற்கான தொலை தூரத்தில் அந்த கத்தி கழுத்திலே பாய்ந்த உடனேயே அடுத்த கணமே அந்த பிராணியினுடைய இரத்தம் அது பூமியை சென்றடைந்து விடுகிறது. அதைவிட வேகமாக அல்லாஹ்விடத்திலே இந்த அடியாளின் குர்பானி சேருகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை ஒரு ஒட்டகையை நிலத்தின் மீது படுக்க வைத்து, ஒட்டகையை நிலத்தின் மீது படுக்க வைப்பது கிடையாது, அது நின்ற நிலையில் வைத்து அது குர்பானி செய்யப்படும். அது மனிதர்களுக்கு மிகவும் வழிபடக்கூடிய ஒரு பிராணி என்பதால் அது அப்படியே நிறுத்தாட்டி வைக்கப்பட்டு சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை படைப்பினங்களில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு ஒரு ஒட்டகம் அறுப்பதற்காக நிறுத்தப்பட்ட உடனேயே அந்த ஒட்டகத்திற்கு தெரிந்து விடுகிறது, என்னுடைய எஜமான் என்னை பணம் கொடுத்து வாங்கி என்னுடைய எனக்கு சொந்தக்கார இந்த மனிதர் என்னை அறுக்க போகிறார் என்று தெரிந்தவுடனே வளமையாகவே ஒட்டகத்துடைய தலை நிமிர்ந்திருக்கும், இன்னும் சற்று கூடுதலாக நிமிர்த்தி கொள்கிறது. அப்பொழுது இந்த குரல் வலையில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போன்ற அதனுடைய குரல் வலைகள் இன்னும் நிமிர்ந்து கொடுக்கிறது. அதனால் ஒரு குத்து அந்த கழுத்திலே குத்துவார்கள். ஒரே நேரத்தில் குடத்தை எப்படி சாய்த்தால் தண்ணீர் புக்கு புக்கு என்று வருகிறதோ அதே போல அதை கழுத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்வதை நாம் கண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானிக்கு என்ற ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறான். அதுபோல ஆடுகளும் மாடுகளும் அன்பார்ந்தவர்களை நிலத்தில் படுக்க வைத்து அது அறுக்கப்படும் பொழுதே அதற்கு முன்னால் அந்த அதனுடைய கூலி அதற்காக கொடுக்கப்பட வேண்டிய வெகுமதிகளை அல்லாஹ் தன்பக்கமாக அடியானுக்கு தயார் செய்து விடுகிறான் என்றால் இந்த குர்பானி எவ்வளவு மகத்தான ஒரு கூலியாக இருக்கிறது. அதிகமான உலமாக்கள் கிதாபுகளில் எழுத நாம் பார்த்திருக்கிறோம், வளமையாக குர்பானி கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் சேதங்களின் ஊடாக அல்லாஹு தஆலா மனக்கவலைகளை குறைப்பான் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். வருடாந்தம் குர்பானி கொடுக்கிறார்கள், ஏதாவது ஏழை எளியவர்களை சந்தித்தால் இந்த 10 ஏழை குடும்பங்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு நாம் ஒரு சாதாரண ஒரு மாட்டை ஆட்டை கொடுப்போமே என்று இப்படி எல்லாம் குர்பானி மனப்பான்மையிலே செயல்படுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களின் குடும்பங்களில் இருந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டு அதனால் உள்ளத்தில் கலங்கங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் வருவதை அல்லாஹ் தடுக்கிறான் என்று சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு உயர்ந்த இபாதத் குர்பானி அது நாம தேடி போகாமலே அது ஒரு மாதமாக நம்மிடத்திலே தேடி வருகிறது என்றால் நாம் எல்லோரும் அதை நிறைவேற்றுவதற்கு எத்தனிக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டு குர்பானிலே நாம் எல்லோரும் சேர்ந்து கொள்ளலாம். அது ஒரு சிரமமான கஷ்டமான ஒன்று அல்ல. பெண்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையூட்டும் அடிப்படையிலே ஆர்வமூட்டும் அடிப்படையிலே பெண்களும் இந்த உலகியாவிற்கு சொந்தக்காரர்கள், பெண்களும் தங்களிடத்திலே பணங்கள் இருந்தால் தங்களிடத்திலே வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தால் ஏன் அன்பார்ந்தவர்கள் என்று எங்களுக்கு தெரியும், ஒரு கிராம் தங்கத்துடைய விலை சாதாரணமாக அதை நகையாக செய்து எடுப்பதாக இருந்தால் இன்றைய விலையில் குறைந்தது 4,600 ரூபாய்கள் இல்லாமல் 4,500 ரூபாய்கள் இல்லாமல் ஒரு கிராம் தங்கத்தை தனக்கு செய்து தன்னுடைய காதிலோ கழுத்திலோ கையிலோ மாட்ட முடியாது. ஒரு கிரேவுடைய பெருமான அன்பாடு 4,500 ரூபாய், இன்னொரு 2,000-3,000 ரூபாய் அதனோடு சேர்த்துக் கொண்டால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அவளுக்கும் உதுகியாவில் ஒரு பங்குதாரி ஆகலாம். நாளை கியாமத்துடைய நாளையே அவளுடைய அந்தஸ்தும் மேல் சொல்லப்பட்ட அந்த குர்பானிதாரிகளுடைய அந்தஸ்திலே அவள் தன்னை ஆக்கிக் கொள்ளலாம். அதை கொண்டு எத்தனையோ நோய்கள், எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் குடும்பங்களுக்குள்ளே அப்பப்போது ஏற்படுகின்ற, வீசி மறைகின்ற அந்த குடும்ப வாழ்க்கையின் புயல் காற்றுகள், இதெல்லாம் அன்பார்ந்தவர்களே அமல்களின் ஊடாக அடிபட்டு போகும். அதிலும் இந்த குர்பானியின் ஊடாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஷைத்தான் இழுத்து கொண்டு வருகின்ற கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது வந்து போகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்ல அமல்களின் ஊடாக இல்லாமல் ஆக்குவான். குறிப்பாக அதிலும் இந்த குர்பானியின் ஊடாக இல்லாமல் ஆக்குவான். ஆக அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ ஃபாத்திமா, கூமி ஃபஷ்ஹிதி, எழுந்து சென்று உன்னுடைய உலகியா பிராணி வைக்கப்பட்டிருக்கும், அது கட்டப்பட்டிருக்கும் இடத்திற்கு நீ செல்வாயாக. ஃபைனலக்கி பியாவ்வலி கத்ரத்தின், நீ உலகியா கொடுக்கிறாய், உலகியா பிராணியின அந்த அறுக்கப்படும் இடத்திற்கு நீ செல்லுகிறாய், நீ அறுப்பதற்காக இன்னொருவரிடத்திலே அந்த அறுக்கும் பொறுப்பை நீ கொடுக்கிறாய், நீ கொடுத்து அதை அந்த பிராணி அறுக்கப்பட்டு அதனுடைய முதலாவது இரத்த துளி பூமியில் சிந்துவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருமையான பேணுதல் உள்ளவர்கள், கணவனுக்கு கட்டுப்படுவதில் நிகரற்றவர்கள், ஒரு தந்தையினுடைய உரிமையை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு ஈடாக யாரும் கிடையாது, வறுமையான வாழ்க்கையிலே மிக சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திலே நடத்தியவர்கள். அப்படி ஒரு வறுமைப்பட்ட பெண் இந்த பூமிக்கு மேலே இதுக்கு பிறகு வரவே மாட்டார்கள். வாழ்க்கையிலே சோதனைகளை சந்திக்கும் போதெல்லாம் அதை பெருமிதமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய ரப்பு எனக்கு கூலி கொடுப்பான், இந்த வறுமை என்னுடைய மறுமை நாளின் செல்வ நிலைக்கு காரணமாகும், இந்த சிரமம் எனக்கு மறுமை நாளில் வரவிருக்கும் எண்ணற்ற சிரமங்களை எல்லாம் நீக்க வல்லது என்று ஒரு மிகப்பெரிய உள்ள உலகத்திலே ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருந்தான் என்றால் அன்பார்ந்தவர்களே அது மேலான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகின்ற எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ஒரு படிப்பினையாக இருந்தார்கள். அதனாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை கியாமத்துடைய நாளையிலே எல்லா பெண்களுக்கும் அவர்களை தலைவியாக ஆக்கி வைத்திருப்பான். அப்படி அன்பார்ந்தவர்களே, பொறுமையின் கடலாக, பொறுமையின் சிகரமாக, பொறுமையின் எல்லையாக, பொறுமைக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்ன என்றாலும் மனிதனை பாவம் பீடித்துக் கொள்வதிலே மனிதர்கள் யாரும் விடுபட முடியாது. அதனால் ஃபாத்திமாவே, நீ எழுந்து செல், உன்னுடைய குர்பானியை, உன்னுடைய உலகியா பிராணியை அறுக்குமிடம் செல்வாயாக, உன்னுடைய அந்த குர்பானி பிராணியை ஒருவருக்கு நீ அறுப்பதற்காக ஒப்படைப்பாயாக, அதற்கு பின்னால் அறுக்கப்படும் போதெல்லாம் அதனுடைய ஒவ்வொரு துளியிலும் உன்னுடைய பாவம் மன்னிப்பிருக்கிறது என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படிப்பட்ட பெண்களோடு வாழ்கிறோம், நம்முடைய பெண்களில் எவ்வளவு விலகீனங்கள் இருக்கிறது, நம்முடைய பெண்களில் போக்கப்பட வேண்டிய எவ்வளவு தவறுகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் அவல்களின் ஊடாக குர்பானி அறுக்கப்படும் பொழுது ரத்தம் வெளியேறுவது போல் இந்த உருகியாவை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து, உடல்களிலிருந்து, அவர்களுடைய வாழ்விலிருந்து வெளியேற்ற அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த குர்பானியில் நம்முடைய பெண்களையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கூட்டு குர்பானியாக இருப்பதனால் எல்லோருக்கும் இதை சந்தர்ப்பம் எடுத்துக் கொள்ளலாம். வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள் என்ற பாகுபாடு வேறுபாடு இன்றி எல்லோரும் இதில் இணைந்து கொள்ளலாம். எல்லோருமே அந்த குர்பானியை கொடுக்கப்படுகின்ற இடத்திற்கு ஷாஹிதாகுவதை மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு சமூகம் தருவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே இந்த உலகியாவில் நாம் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, நாம் அடிக்கடி இந்த உதுகியாவுடைய பாடங்கள் வரும்போதெல்லாம் நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம், உதுகியாவுடைய பிராணிகள் அது கொண்டு வரப்படும் பொழுது, அது கட்டப்படும் பொழுது, அது அறுக்கப்படும் பொழுது, அறுத்தவருடைய இரத்தங்கள் வெளியேற்றி அதனுடைய கழிவுகள் காங்களின் ஊடாகவோ, ஆறுகளின் ஊடாகவோ, அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு அந்த காங்களின் ஊடாக வெளியேற்றப்படும் போதெல்லாம் மாற்று மதத்தவர்களின் உள்ளங்கள் புண்படும் அளவிற்கோ, அவர்களுடைய உணர்வுகள் கிளறும் அளவிற்கோ நாம் யாருமே நடந்து கொள்ளக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மார்க்கம் தான், நம்முடைய மார்க்கம் தான் ஒரு பிராணியை, அதாவது வதை கொடுப்பதில், ஒரு பிராணியுடைய வதை என்றால் அதை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தி அறுப்பது அதற்கு நாம் கொடுக்கின்ற வதை அல்ல. மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட பொருளை மனிதர்கள் தங்களுக்காக பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் இருக்கிறாள், அவளை நாம் திருமணம் செய்திருக்கிறோம். அவள் திருமணம் செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நிறைய குழந்தைகள் பெறுகின்ற நல்ல இரக்க சிந்தை கொண்ட பெண்களை திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு குழந்தை பெறுவது என்பது அது உயிர் தியாகம் செய்கின்ற இடம். அது ஒரு நேரத்திலே ஒரு குழந்தை மட்டும் பிறப்பதல்ல, அந்த குழந்தையோடு சேர்ந்து இன்னும் ஒரு தாயும் இரண்டாவது தடவையாக பிறக்கிறாள். அவ்வளவு பெரிய உயிர் போராட்டம் தான் ஒரு குழந்தையின் போது நடக்கிறது. அதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாள் அல்லது ஒரு தந்தை இருக்கிறார் அல்லது இருவரும் இருக்கிறார்கள் அல்லது இருவரில் ஒருவர் இருக்கிறார்கள், அவர்கள் வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்கள், அவர்களின் ஊடாக யார் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசம் அடைந்து போகட்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹுடைய பதுவாயிது சரான வார்த்தையிலேயே அவள் அவ்வளவு உயிர் தியாகம் செய்துதான் உங்களை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாள். இன்று நீங்கள் வெள்ளை உடுப்பு உடுத்திருக்கிறீர்கள், நாலு இடத்திற்கு சென்றால் மக்கள் மதிக்கிறார்கள், உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது, உங்களை ஹாஜியார் என்கிறார்கள், தலைவர் என்கிறார்கள், வாருங்கள் அப்படி இப்படி என்கிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுடைய தாய் போட்ட பிச்சை உங்களுக்கு. அவளுடைய வயிற்றுக்குள்ளே அந்த கழிவான ரத்தத்தை சாப்பிடுவது போல் சாப்பிடும் போதெல்லாம் அவள் பட்ட வேதனை அவளுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருந்தது. இன்று நீங்கள் பெரிய மனிதர்களாக இருக்கிறீர்கள், அந்த தாயை மறந்து விட்டீர்கள். உங்களை உடவுடைய அதாவது நாடி நாளங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய தோள்கள் எல்லாம் மினுமினுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய தாய் அவளுடைய முகத்திலிருந்து உடலின் எல்லா பாகங்களின் தோள்களையும் சுருங்கி இருக்கிறது என்றால் அவள் உங்களை பெற்று வளர்த்ததால் தான் அவளுடைய மேனிகளை சுருக்கு விழுந்திருக்கிறது என்பதையெல்லாம் உணர்த்தும் வகையில் தான் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கிறது, அதனாலே நான் திருமணம் முடிக்க மாட்டேன், திருமணம் முடித்தாலும் நான் குழந்தை பெற்றுக் கொள்ள மாட்டேன், ஏனென்றால் ஒரு பெண் அவ்வளவு சிரமப்படுகிறாளாம் என்று எந்த ஒரு ஆணும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அது இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தில் மனித உரிமை மீறலாகும். அதுபோலதான் அன்பார்ந்தவர்களே, மிருகம் என்பது அது உணவுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய மிருகம் என்பது நமக்காக படைக்கப்பட்டது. அதை நாம் முறையோடு தேவையோடு அதை அவமதிக்காமல் அதனுடைய அது மிருகம் என்பதால் அதற்கு வலை கொடுக்காமல் அதை புசிப்பதை அதை வாழ்க்கையின் தேவைக்காக பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி பயன்படுத்தப்படாமல் அது வீணடிக்கப்படுவதோ அது சுரடிக்கப்படுவதோ அதை அதனுடைய உரிமை மீறலை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குரான் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, அது மிருகம் என்பது அதனுடைய உரிமை அது குறிப்பிட்ட காலத்தில் அறுக்கப்பட வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அதற்கென்ற உரிமையை அல்லாஹ் அதாக ஆக்கியிருக்கிறான். மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய முறை அது பேணப்பட வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான இந்த குர்பானியுடைய அமலை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அதனாலே அந்த மிருகத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அதை நாம் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு வரைவழைத்து கொண்டு வருவதாக இருந்தால், அதை வாகனத்தில் ஏற்றி வருவதாக இருந்தால், அல்லது நடப்பிச்சு கொண்டு வருவதாக இருந்தால், அதற்கு அரசாங்க அனுமதி தேவை என்பது நம்முடைய நாட்டினுடைய நீதியாக இருக்கிறது. அந்த அரசாங்க அனுமதியை பெறுவதற்கு அதற்கு நாம் ஒரு பெருந்தொகை கொடுக்க தேவையில்லை. 7-8000 ரூபாய்களை கூட்டு குர்பானியில் செலவழிப்பவரோ அல்லது தனக்காக தனியொரு மாட்டிற்காக பணம் கொடுப்பவருக்கோ அந்த அரச அந்த பத்திரத்தை பெறுவது என்பது ஒரு பாரமான விடயம் அல்ல. நம்முடைய பொதுபோக்கோ அல்லது சில நேரங்களிலே நம்முடைய உள்ளங்களிலே சிந்தனை தோன்றலாம், நாம் பணம் கொடுத்து நம்முடைய மாட்டை கொண்டு வரும் பொழுது, நம்முடைய சமூகத்திற்கு மாமிசத்தை புசிக்க வைக்கும் பொழுது இவர்களிடத்திலே நாம் அனுமதி பெறுவதா? அதுவெல்லாம் தவறான சிந்தனையாகும். அன்பார்களே, காலத்துக்கு ஏற்றாற்போல் நடப்பதும் ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்தின் அடையாளமாகும். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நாடலாவிய ரீதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட ஒரு சிரமமான கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைவில் நிறுத்தி அன்பார்ந்தவர்களே, நாம் சில கட்டுப்பாடுகளோடு நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்திற்கு நாம் மாடுகளை அழைத்து வருவதாக இருந்தால் ஏழுமான அளவிற்கு அது மற்ற மக்களுடைய கண்களில் படாத வண்ணம் நாம் அதை எடுத்து வரலாம். அதற்கு நம்மளுக்கு அனுமதி பத்திரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் சட்ட ரீதியாகத்தான் கொண்டு வருகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாம் சட்ட தெளிவாக பணம் கொடுத்தது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கிராம சேவகருடைய கடிதம் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் எந்த இடத்தில் மாடுகளை வாங்கினோமோ அங்கிருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியின் கடிதம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த மாட்டை கொடுத்தவர் அவர் அவருடைய ஐடின் கார்டோடு சேர்த்து நமக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறார் என்று நான் வைத்துக் கொண்டாலும் கூட அன்பாலே சட்டம் என்று சொல்லுவார்கள் இருட்டரை, அதில் எங்காவது ஓட்டையும் இடைஞ்சலும் இருக்கவே செய்யும். அதனால் யாராவது நுழைந்து விட்டால் அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் அதனுடைய சிரமங்கள் சிரமமாகவே இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் அதையும் கருத்தில் கொண்டு நாம் முடியுமான அளவிற்கு மற்றவர்களுக்கு தெரியாமலே அதை கொண்டு வருவது. இதுபோல அன்பார்ந்தவர்களே, நாம் அறுக்கப்படுகின்ற அந்த பிராணியினுடைய கழிவுப் பொருட்களை அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வான். அதை முறையாக அதை வீணாக ஆக்குவது மக்ருஹாகும். அதை காகமிழுக்க நாய் இழுக்க அன்பார்ந்தவர்களே வேறு வேறு பிராணிகள் இழுத்து செல்ல, அல்லது நாம் அதை வெளி அதாவது ஒரு அமைப்பிலே அதை நாம் புதைத்து விடுகிறோம். ஆனால் புதைக்கப்பட்ட அந்த ஆழமின்மையால் இந்த கபரை போன்ற அன்பார்ந்தவர்களே இந்த பிராணிகள் அதை ஆழமாக தோண்டி திரும்ப வெளியிலே கொண்டு வந்து விடுகிறது. இதெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு அது சரியாக இருக்க மாட்டார். மற்றவர்களை விடுங்கள், நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட அதை விரும்ப மாட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு கழிவுப் பொருளை கொண்டு போய் அது அவருடைய தேங்கிலே போடுகிறது, காய வைத்த உடுப்பிலே போடுகிறது. அன்பார்ந்த இதனால் பதுவாவிற்கு நாம் ஆளாக வேண்டி வரலாம். அதனாலே அன்பார்ந்தவர்களே, நாம் இது போன்ற இந்த அமைப்புகளில் நாம் செய்துவிடாமல், சில இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் அறுத்து குர்பானிகளை செய்து விடுவோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு குடல் பாகத்தை ஒரு காகம் இழுத்துக் கொண்டு வந்த அன்பார்ந்தவர்களே, மேல் மாடியிலிருந்து ஏதோ ஒரு இடுக்கின் ஊடாக அது அவர்களுடைய அறையினுடைய மேற்பகுதி வரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதிகமான இடங்களிலே சீலிங் அடித்திருக்கிறார்கள், அதற்குள்ளே போட்டு விடுகிறது. அது 3-4 நாட்கள் போன உடனே அது மிக கெட்ட வாசனை எடுத்து விடுகிறது. அவர்கள் தேடுகிறார்கள், என்ன வாசனை, வாசனை தூங்க முடியாது, பிள்ளைகளுக்கு சுவாசிக்க முடியாது. இது போன்ற அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பமே இரவு பகலாக அல்லோலகல்லோலப்படுகின்ற அடிப்படையில் நாம் அல்லாவிற்காக இந்த அனுப்பி வைத்த ரத்தம் இங்கே பூமியிலேயே குளறுபடியை ஏற்படுத்தி விடுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் இதிலெல்லாம் அவதானமாக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அந்த அந்த மிருகங்களுக்கான குறிப்பிடப்பட்ட வயதில்லை, அதில் இருக்கக்கூடாத குறைபாடுகள் இந்த அவைகள் நீங்கி இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் அனுசரித்து அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த மேலான உயர்ந்த இந்த சங்கையான உலகியாவுடைய கடமையை நிறைவு செய்யும் நட்கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈந்து கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யாரா நிறைய பேர் நம்மிடத்திலே உலகியா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், யாரா அதற்கான சாதகமான சூழலில் உண்டு பண்ணி தருவாயாக. மிருக தடைகளை எதிரும் யாரா உண்டு பண்ணி விடாத அடிப்படையில் யாரா மக்களுடைய உள்ளங்களிலே நம்மை பற்றிய நன்னம்பிக்கையை போடுவாயாக. நாம் தவறு செய்தாலும் கூட யாராவை தவறாக காட்டாமல் நம்முடைய உதவியாவை யாரா மிக கண்ணியமான முறையில் நிறைவேற்ற நீ தோஃபீக் செய்வாயாக. பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.